மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே திரிம் யக்ருபா தமகம் பந்தே பரமானந்த மாதவம்.
இறுதி அத்தியாயத்தில் ஏற்கனவே பகவான் கூறிய கருத்துக்களை ஞாபகப்படுத்துகின்றார். சில முக்கிய கருத்துக்களை மீண்டும் வேறு சில கோணங்களில் ஞாபகப்படுத்தி முடிவுரை செய்ய இருக்கின்றார். முதல் 40 ஸ்லோகங்களின் சாராம்சத்தை பார்த்து முடித்தோம். தியாகம் சந்நியாசம் இதன் தத்துவம், ஞானயோக சாராம்சம். பிறகு நம்மை சத்துவ குணத்திற்கு உயர்த்தி செல்ல சில தத்துவங்களை எடுத்துக்கொண்டு பகவான் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று பிரித்து நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று கண்டுகொண்டு சத்துவத்திற்கு உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறினார். இனி 41வது ஸ்லோகத்திலிருந்து 48வது ஸ்லோகம் வரை இந்த பகுதியில் கர்மயோகத்தில் கூறியுள்ள சில கருத்துக்களை பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். ஆகவே இந்த 41லிருந்து 48 வரை கர்மயோக சாராம்சம், கர்மயோகத்தில் உள்ள சில கருத்துக்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. கர்மயோகம் என்று வரும்பொழுதே நம்முடைய கடமைகளை செய்தல் என்ற ஒரு முக்கிய கருத்தும், அந்த கடமைகளை எப்படிப்பட்ட பாவனையுடன், ஆட்டிடியூட் பாவனையுடன் செய்ய வேண்டும் என்பதும் கர்மயோகத்தில் முக்கிய அங்கம். இந்த பகுதியில் பகவான் கடமையை பற்றி ஒரு 3 கருத்துக்களை பகவான் நம்மிடம் குறிப்பிடுகின்றார். நாம் செய்யும் கடமையை பற்றி கர்மயோகத்தில் பேசப்படுகின்ற 3 கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதுதான் 41லிருந்து 48வது ஸ்லோகம் வரை உள்ள சாராம்சம். முதல் கருத்து, பொதுவாக நாம் என்ன நினைப்போம், எனக்கு இவ்வளவு கடமைகள் உருவாகி உள்ளது, சில கடமைகளை எல்லாம் நான் விரும்புவதே இல்லை, எனக்கு கடமைகள் வந்து விட்டது என்று நாம் நினைக்கின்றோம். ஒரு கோணத்தில் அதில் சிறிய உண்மை இருக்கின்றது. நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக சில கடமைகள் எல்லாம் நமக்கு வந்து அமைவதும் ஒரு கருத்து. ஆனால் சற்று ஆராய்ந்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், பல கடமைகள் நாமே உருவாக்கி கொள்வது, நாம் தான் இது கடமை என்று நாமே கடமைகளை உருவாக்கி கொள்கின்றோம். எதன் அடிப்படையில் என்றால், நம்முடைய குணத்தின் அடிப்படையில், நம்முடைய குணத்தின் கேரக்டர், அதன் அடிப்படையில் நாம் தான் கடமைகளை எடுத்து கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் கடமைகள் உருவாகின்றன. இப்போ ஒருவர் வந்து படித்துட்டு காலேஜில் சென்று ஒரு லெக்சரராக இருக்கார். அவர் வந்து ஆசிரியர் பணி செய்து கொண்டு இருக்கின்றார். அவருக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் க்ஷத்ரிய சுவாவம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். க்ஷத்ரியர்கள் என்பவர்கள் ஒன்றை ஆள்பவர்கள், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தன்னுடைய கையுக்குள் வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட சுவாவம், நேச்சர், டெண்டன்சி அவருக்குள் இருந்தால், அவருடைய அட்டென்ஷன், கவனம் எல்லாம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை திருத்தி அமைப்பதில் இருக்க வேண்டும் என்று அவரே என்ன செய்வார், டீச்சிங்கை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனை நிலைப்படுத்த, அட்மினிஸ்ட்ரேஷனை சரிப்படுத்த செயல்பட ஆரம்பிச்சிருவார். அப்போ அவருக்கு முன்னாடி இதெல்லாம் சரியாக நடக்கவில்லை, அதுதான் பெரிய கடமையா தெரியும். ஒருவருக்கு வந்து பிராமண குணம் இருந்தால், சாஸ்திரத்துல சொன்னபடி அவருக்கு வந்து எத்தனை மாணவர்கள் ஒழுங்காக படிக்காமல் இருக்கின்றார்கள், அவர்களை வழி நடத்தணும்னு ஒரு கடமை உணர்வு வந்து அதை அவர் கடமையாக நினைத்து கொண்டு இருப்பார். அப்போ ஒரே ஒரு மனிதன் ஒரு வேலைக்கு உள்ள போன உடனே அவரை அறியாமல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறை மட்டும் பெருசா ஏன் தெரியுதுன்னா, இவருக்குள் அந்த க்ஷத்ரிய குணம் இருப்பதனால். இவருக்கு வந்து டீச்சிங் மட்டும் ஒரு குணமா இருந்ததுன்னா அதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியாது. இப்ப இவர் என்ன கடமையாக நினைப்பார், அறிவை எல்லாருக்கும் கொடுக்கணும், பின்தங்கியவர்களுக்கு அறிவை கொடுக்கணும் என்று. அதே போல வைசியராய் இருந்தா இந்த காலேஜுக்கு பால் கான்ட்ராக்ட் எடுக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவார். இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம், அல்லது ஏதாவது பிசிக்கலா சர்வீஸ் பண்ணலாமா. இப்படி பல கடமைகள், சில கடமைகள் வந்து நம்முடைய கைக்கு அப்பாற்பட்டு இருக்கு. சற்று யோசித்து பார்த்தால் நம்முடைய குணங்கள் தான் பல கடமைகளை உருவாக்குகின்ற. இது என்னுடைய டியூட்டிங்கிற புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாறுகின்றது. அதற்கு காரணம் வெளியே அப்படி ஒரு தேவை அப்படிங்கிறத விட அதை சரி செய்யணுங்கிற தேவை நமக்குள் இருக்கின்றது. இந்த உலகத்துல எல்லா இடத்திலையும் குறை இருக்கு, எல்லா இடத்திலையும் நிறை இருக்கு. நம்ம புத்தி எந்த நிறைய பார்க்குது எந்த குறைய பார்க்குதுங்கிறது நம்முடைய குணத்தின் அடிப்படையில். அதனால நாமே தான் நமக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றோம். சில சமயம் சூழ்நிலைகள் நம்மை மீறி வருகின்றது, ஆனால் பல சமயங்களில் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை நாம தான் கிரியேட் பண்றோம். அது நம்முடைய குணத்தின் அடிப்படையில். இப்ப நம்மளுடைய குணத்தின் அடிப்படையில் நம்முடைய கடமைகள் நமக்கு தெரிகின்றது, அதை நாம் செய்கின்றோம். இதை பகவான் நான்கு குணங்களாக பிரித்து பிராமண குணம் என்றால், இங்கு வந்து பிறப்பு ஜாதியை பற்றி பகவான் பேசவில்லை. பிராமண குணம் என்றால் படித்தல், சொல்லிக் கொடுத்தல். க்ஷத்ரிய குணம் என்றால் ஒரு இடத்துல வந்து தர்மத்தை நிலைநாட்டுதல், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு காப்பாற்றுதல். பிறகு வைசிய குணம் என்றால் கமாடிட்டி, ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்து பொருளை மாற்றுதல், வியாபாரம். பிறகு சூத்ரன் என்றால் உடல் அளவில் அங்கு சென்று ஏதாவது பணி செய்தல், உழைத்தல். சில பேர்த்துக்கு அறிவு பூர்வமாக தன்னை வெளிப்படுத்த முடியாது, உடல் ரூபமாகத்தான் வெளிப்படுத்த முடியும், உடல் உழைப்பாகத்தான் அவர்கள் ஏதாவது கொடுக்க முடியும். இவ்விதம் யாருக்கு எந்த இடத்துல அபிமானம் இருக்கோ, எப்படிப்பட்ட கேரக்டர் குணம் அமைந்துள்ளதோ, அதன் அடிப்படையில் பல கடமைகள் நம் முன் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இப்போ சில பேர் சொல்வார்கள், எனக்கு ரொம்ப கடமை இருக்கு, அதனால தான் நான் தியானம் பண்ணலை, அதனால தான் நான் சாஸ்திரம் படிக்கலை, அதனால தான் நான் ஆன்மீகத்துக்கு போகலை, இப்படியெல்லாம் சொல்வார்கள். இதில் என்ன உண்மை என்றால், கடமை இருப்பதனால் இவர்கள் நிவர்த்தி மார்க்கத்துக்கு வராமல் இல்லை, இவர்கள் புத்தி கடமையை பார்ப்பதனால் கடமை இருக்கின்றது. சாஸ்திரம் வந்து என்ன சொல்கிறதுனா, உனக்கு எந்த க்ஷணத்தில் வைராக்கியம் வருகின்றதோ அந்த க்ஷணத்தில் அனைத்து கடமையையும் விடுவதற்கு சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது, விடலாம் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அதனால நமக்கு கடமைங்கிற புத்தி இருக்கிற வரை நாம் கடமையை செய்தாக வேண்டும். என்ன, நம்ம மனது அதை ரிப்போர்ட் பண்ணது, ஆகவே நாம் கடமையில் ஈடுபட வேண்டும். நம்ம வந்து வெளி சூழ்நிலையோ தலையெழுத்துன்னு சொல்லியோ வேற யாராவது மீதோ பழி போடக்கூடாது. நம்முடைய ஓன் கேரக்டர், நம்முடைய உபாதி, நம்முடைய மனம்தான் பல கடமைகளை நம் முன் நிறுத்துகின்றது. இப்ப இந்த கருத்தை தான் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரங்கிற தலைப்புல பகவான் வந்து அவரவர்களுக்கு இந்தந்த குணம் இருப்பதனால் இந்தந்த கடமையில் ஈடுபடுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார். இப்ப இதுல பகவான் கூறுகின்ற நுண்ணிய கருத்து என்னவென்றால், கடமை இருக்கிறதுனாலதான் நான் சிலதை செய்ய முடியலன்னு சொல்றோம். அந்த கடமைங்கிறத உருவாக்குவதே, அது டியூட்டின்னு பார்க்கிறதே நம்முடைய புத்தி, நம்முடைய குணம். இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து கடமையை பற்றி பகவான் கூறுவது 46வது ஸ்லோகத்தில். இது ஒரு முக்கியமான ஸ்லோகமாக கருதப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், உன்னுடைய கடமையே இறை வழிபாடு. ஒர்க் ஈஸ் வர்ஷிப்னு சொல்றோம். இந்த வார்த்தையினுடைய அப்படியே டிரான்ஸ்லேஷன் இங்கு இருக்கின்றது, அல்லது இதனுடைய டிரான்ஸ்லேஷன் தான் ஒர்க் ஈஸ் வர்ஷிப். ஒர்க் அண்டு வர்ஷிப்னு ஒன்று இருக்கு. நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது இறைவனை வழிபட்டு வருகின்றேன். வேலையும் செய்கிற அது தனி, இறைவனை வழிபடுற அது தனி. ஆனால் கர்மயோகத்தினுடைய அச்சாணியாக இருக்கின்ற கருத்து, என்னுடைய கடமையை செய்வதே இறை வழிபாடு. இப்போ இந்த கருத்தை மிக அழகான ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். முதல் வரியில் 46வது ஸ்லோகத்தில் இறைவனுடைய இலக்கணம் கூறப்படுகிறது. ஈஸ்வரனுடைய லட்சணத்தை சொல்கின்றார். யத ப்ரவிருத்திர் பூதானாம், எந்த இறைவனிடமிருந்து இந்த ஜீவராசிகள் தோன்றியுள்ளனவோ, ஏன சர்வமிதம் ததம், எந்த இறைவனால் இவைகள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ. இப்போ எந்த எவனிடமிருந்து இந்த உலகம் தோன்றி யாரால் இது வியாபிக்கப்பட்டுள்ளதோ, தம் அந்த ஈஸ்வர தத்துவத்தை ஸ்வ கர்மணா தம் அப்யர்ச்சிய. அப்யர்ச்சிய என்றால் வழிபட்டு, வர்ஷிப். எப்படி? ஸ்வ கர்மணா, நம்முடைய கடமையை செய்வதே வழிபாடாக கொண்டு. சித்திம் விந்ததி மாணவக, மாணவக மனிதன் சித்திம் விந்ததி, மன தூய்மையை அடைகின்றான், ஒரு பெரிய சித்தியை அடைகின்றான். இங்க சித்தினா மன தூய்மை. இந்த சித்தி என்கின்ற மன தூய்மையை ஒருவன் எப்படி அடைகின்றான்? தன்னுடைய கடமையையே இறை வழிபாடாக செய்வதன் மூலம். அதனாலதான் கர்மயோகம் செய்ய எனக்கு நேரமில்லை என்று சொல்ல முடியாது. ஒரு செயல் அது கர்மயோகமாக இருந்தால் அந்த செயலை செய்ய நேரமில்லைன்னு சொல்லலாம். என்னுடைய அன்றாட கடமை நான் செய்தே ஆக வேண்டும், அதை செய்வதே கர்மயோகம். சரியான பாவனையுடன் இந்த சூழ்நிலையில் இதை செய்ய வேண்டும் என்று இறைவன் எனக்கு பணித்துள்ளார், கடமையை கொடுத்துள்ளார். ஆகவே இந்த செயல் இவர்களுக்காக நான் செய்யவில்லை, நான் இறைவனுக்காக செய்கின்றேன். இவருக்காக செய்கிறேன்கிற எண்ணம் வரும்பொழுது அந்த செயலை அவர் ரெகக்னைஸ் பண்ணினாத்தான், அதற் தகுந்த ரெஸ்பான்ஸ் அவர் கொடுத்தாதான் எனக்கு செய்ய தோன்றும். ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன், அது அவருக்கு புரியுதோ இல்லையோ, இந்த மனப்பான்மையுடன் ஈடுபடுவதுதான் கர்மயோகம். இப்ப கர்மயோகம் என்பது நம்முடைய கடமைகளை அதுவே இறை வழிபாடாக செய்வது. எக்ஸ்ட்ராவா நம்ம இறைவனை வழிபடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தோன்றும். அந்த கடமையிலே இறை வழிபாடும் ஒரு கடமையாக உள்ளது. அப்ப நான் கர்மயோகம் பண்ற, இறைவனை வழிபடல, பிரார்த்தனை பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கர்மயோகத்தினுடைய ஒரு அங்கமே டெய்லி இறைவனை நினைப்பது, ஒரு பிரார்த்தனை செய்வதும் ஒரு பார்ட். இவ்விதம் இரண்டாவது கருத்தாக இங்கு பகவான் கூறுவது, இப்படிப்பட்ட இலக்கணத்தை உடைய ஜெகத்துக்கு காரணமாக இருக்கின்ற இந்த இறைவனை நாம் நம் கடமையை செய்வதே வழிபாடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி மூன்றாவது கருத்து இந்த கடமை விஷயத்தில் பகவான் கூறுவது, சில சமயங்களில் நம்முடைய கடமையை முழுமையாக நம்முடைய மன திருப்தியின் அடிப்படையில் செய்ய இயலாமல் போகலாம். நம்முடைய டியூட்டியை வந்து பர்ஃபெக்டா பண்ண முடியாம போகலாம். அந்த சமயத்தில் நமக்கு கடமை இல்லாத ஒன்றை பர்ஃபெக்டா பண்றதுக்கு நமக்கு மனது இருக்கு, நம்மால முடிகிறதுன்னு வச்சுக்குவோமே. அப்ப இங்க பகவான் என்ன சொல்றார், உன்னுடைய கடமையை சரிவர செய்யாமல் இருந்து இனியொருவருடைய கடமையை நீ நன்கு செய்வதை காட்டிலும் உன்னுடைய கடமையை அறகுறையாக செய்தாலே தவறில்லை. வேறொருத்தருடைய டியூட்டியை பர்ஃபெக்டா செய்யறதை விட உன்னுடைய டியூட்டியை உன்னால ஓரளவுக்கு குறைவா செய்தாலும் பரவாயில்லை. இது வந்து கடமை விஷயத்துல பகவான் கொடுக்கிற மூன்றாவது கருத்து. இப்போ ஒரு ரிட்டையர்ட் ஒரு கிராண்ட் மதர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய டியூட்டி ரிட்டையர்ட் ஆயிட்டு ஏதோ ஜபம் பண்ணிட்டு அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தினுடைய கடமையை செய்யும். ஆனா மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அதை சரிவர செய்ய முடியவில்லை. ஆனா அந்த பேர குழந்தைகளை அம்மா அப்பாவை போல பாத்துக்க முடியுதுன்னு வச்சுக்குவோமே, அதை நான் நல்லா செய்யற என்னுடைய கடமையை நான் விட்டுறேன் அப்படின்னா, இங்க பகவான் சொல்றார், நீ அதை நன்று செய்வதை விட உன்னுடைய கடமையை சற்று குறைவுடன் செய்வது தவறில்லை. அக்குறைவுடன் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா குறைவுடன் செய்யணுங்கிற அர்த்தம் இல்ல, குறைவுடன் செய்தாலும் பரவாயில்லை, இனியொருவருடைய கடமையை நீ செய்யக்கூடாது. இப்ப அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டி தாய் தந்தை ஆகிவிட்டால் பிறகு என்னாகும்னா, அந்த அம்மாவினுடைய கடமையை செய்ய நாம் தடையாக இருக்கின்றோம். அப்படி பல சமயங்களில் நம்முடைய கடமை இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நன்கு செய்வது தவறு என்று சொல்ற. இப்போ ஒரு மாணவன் வந்து ஓரளவுக்கு தான் படிக்கிறான், அது பெட்டர். எதை காட்டிலும்னா, அப்பவே இவன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்னு பிஸ்னஸ் பண்றதை விட, இப்ப இல்லறத்தில் இருக்கிறவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கான செயல்ல ஈடுபடணும். அதை இவன் மாணவனா இருந்து நல்லா செய்வதை விட மாணவனுடைய டியூட்டியை ஓரளவு செய்தாலும் தவறில்லை. அதை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். உன்னுடைய கடமையை நீ ரொம்ப பர்ஃபெக்டா செய்யாட்டியும் பரவாயில்ல, இனி ஒரு கடமையை பர தர்மத்தை நீ எடுத்து கொள்ள கூடாது. இது ஏற்கனவே மூன்றாவது அத்தியாயத்துல கூறியிருந்தார், அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். பிறகு இந்த கர்மயோகம்ங்கிற தலைப்பை எப்படி நிறைவு செய்கின்றார், இந்த கர்மத்துல ஈடுபட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ், அது கடமையாகலாம் சர்வீஸ் ஆகலாம் அல்லது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பொறுப்புகள்ல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கொஞ்சம் ரஜோகுணம் நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், சஞ்சலப்படும், அது இருக்கத்தான் இருக்கும். இந்த கர்மத்துல சுவாவமா தோஷம் இருக்கின்றது. பகவான் கொடுக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு தீபம் எரியும் பொழுது அதை பக்கத்துல இருளும் புகையும் இருப்பது போல இந்த கர்மத்துல சுவாவமா குறை இருக்கு. இருப்பினும் நீ அந்த கர்மத்தினாலதான் உன்னை தூய்மைப்படுத்த முடியும். கர்மத்தை வந்து உடனடியாக விட்டு விடாதே. அப்படி விட்டு விட்டால் அந்த காலத்தை ஜீரணிக்கின்ற சக்தி உனக்கு இருக்காது, அது உன்னை அழித்து விடும் என்று. கர்மத்துல தோஷம் இருந்தாலும் அந்த கர்மத்தை நீ செய்துதான் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும். இதுதான் பகவான் கர்மயோக விஷயமாக இங்கு ஞாபகப்படுத்திய கருத்துக்கள். இனி அடுத்த தலைப்புக்கு செல்லலாம். 49வது ஸ்லோகத்திலிருந்து 54வது ஸ்லோகம் வரை, 41லிருந்து 48 வரை கர்மயோக சாராம்சம். இந்த கடமையில மூன்று கருத்தை ஞாபகப்படுத்தினார். இனி அடுத்த பகுதியில் 49லிருந்து 54 வரை ஞான யோக சாதனாணி, ஞான யோகத்தில் உள்ள சில கருத்துக்களை ஞாபகப்படுத்துகின்றார். இது ஒரு முக்கியமான பகுதி, மிக அழகான சில கருத்துக்களை ஞாபகப்படுத்துகிறார். நாம் செய்கின்ற அனைத்து டிசிப்ளின் சாதனைகளை ஒரு கோணத்தில் பிரவிருத்தி ரூபம் நிவிருத்தி ரூபம்னு பிரிக்கிறோம். பிரவிருத்தி ரூபம்னா ஆக்டிவிட்டிஸ். இப்ப உதாரணமா காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஏதாவது ஒரு மந்திரத்தை சாண்டிங் பண்றோம், ஓதுகின்றோம், அது என்னன்னா அது ஒரு விதமான பிரவிருத்தி ரூபமான தவம். காலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் மௌன விரதம் இருக்கிறேன்னு வச்சுக்கோமே, அதுவும் ஒரு தவம். அது எப்படிப்பட்ட தவம், நிவிருத்தி ரூபம், விலகுதல் ரூபமான சில சாதனைகள். பிரவருத்தினா எங்கேஜ் பண்ணிக்கிறது, நம்ம போய் செயல்படும் ரூபமான சாதனைகள். இப்ப இறைவனை நோக்கி சில யாத்திரைகள் போறோம், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அல்லது ஒரு சேவை செய்கின்றோம், சர்வீஸ் பண்றோம், இதெல்லாம் பிரவிருத்தி ரூபம். தியானம் செய்கிறோம், விலகிக் கொள்கின்றோம், பொறுப்பை விடுறோம், இதெல்லாம் நிவிருத்தி ரூபம். இப்ப இந்த பகுதியில பகவான் நிவிருத்தி ரூபமான சாதனைகளை கூறப் போகின்றார். அதாவது ஞான யோகம் அதனுடைய சாராம்சத்தை ஏற்கனவே கூறி ஆத்மா அபோக்தா அகர்த்தா என்றெல்லாம் சொல்லிட்டார். ஒருவன் வந்து ஞான யோகம்ங்கிற சாதனையை செய்யும் பொழுது அந்த ஞான யோக சாதனைக்கு துணையாக சில சாதனைகள் எல்லாம் இருக்கு. உதாரணமா தியானம்னு ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த தியானத்தை செய்ய மற்ற சில சாதனைகள் துணை புரிய வேண்டும். அவ்விதம் பகவான் இங்கு ஞான யோகத்திற்கு துணை புரிகின்ற சில வேல்யூஸை எல்லாம் பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். இப்ப இங்க ஞாபகப்படுத்துற வேல்யூ எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டும். இப்ப இந்த வேல்யூஸை எல்லாம் நம்ம படித்த உடனே நான் இதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் இதை பின்பற்றும் தகுதி நமக்கு இருக்கிறதான்னு பார்க்கணும். இதை செய்ய நம்மால முடியுமான்னு பார்க்கணும். முடிந்தால்தான் இதை நாம் செய்ய வேண்டும். அதற்கான பக்குவம் இருந்தா இந்த சாதனைகளை நம்ம செய்யலாம். அதற்கான பக்குவம் இல்லைன்னா அளவா இந்த சாதனையை செஞ்சுட்டு எந்த சாதனைக்கு நம்ம தகுதி அடைஞ்சிருக்கிறோமோ அதை செய்ய வேண்டும். குறிப்பா கர்மயோகத்துக்கு தகுதி இருந்தா அதைத்தான் செய்யணும். ஏன்னா இந்த சாதனையில பகவான் வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு கம்ப்ளீட்டா நிவிருத்தி ரூபமான சாதனைகளை கூறுகின்றார். ஆகவே இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கின்ற சாதகர்களினுடைய சாதனையை சொல்றார். ஃபைனல் ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்? ஒருத்த முறைப்படி கர்மயோகம் எல்லாம் பண்ணி மனதை தூய்மைப்படுத்தி வைராக்கியம் என்கின்ற குணத்தை அடைந்துள்ளான். தீவிர வைராக்கியம் என்றால் இந்த உலகத்துல எந்த பொருளும் தன்னை அட்ராக்ட் பண்ற சக்தி இல்லாத நிலை. அப்படிப்பட்ட மனநிலையை அடைஞ்சிட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். பிறகு வந்து சில பேர் வந்து ஒரு பொருளுக்காகவோ லட்சியத்துக்காகவோ வேலை செய்ய மாட்டார்கள். ஏன்னா தேவையானது அவர்களிடம் இருக்கலாம். குணத்தின் அடிப்படையில் வேலை செய்வார்கள். நான் சும்மா இருக்க முடியல, அதனால இதை செய்யறேன். நான் வந்து எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா போதும், ஏன்னா என்னிடத்துல தேவையான பணம் இருக்கு. இப்ப சில பேர் வந்து பிஸ்னஸ்ல ரொம்ப டாப்ல வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய ஆட்டிடியூடு, நான் பணத்துக்காக வேலை செய்யல, ஒரு சந்தோஷத்துக்காக செயலுக்காக நான் செயல்படுகிறேங்கிற எண்ணம் வரும். அப்படி யாருடைய ரஜோ குணம் குறையவில்லையோ அவர்களுக்கு ரிட்டர்ன் வேண்டாம், ஆனா அந்த சும்மா இருக்க முடியல, அவர்கள் இந்த சாதனைகளை எல்லாம் எடுத்து கொள்ள கூடாது. அவர்கள் மீண்டும் கர்மயோகம் சேவை போன்ற சாதனைகளை தான் இருக்கணும். அப்ப வைராகியத்தை அடைந்து சத்துவ குணத்தில் நிற்க இயல்பவர்களாலதான் இந்த இறுதி சாதனை மன தூய்மை, வைராகியம், ரஜோகுணம் குறைந்து சத்துவகுணம் வந்து, அந்த சத்துவகுணம் வந்தவர்கள் எப்படிப்பட்ட சாதனையில் ஈடுபட வேண்டும், அவர்களுக்கு இருக்கின்ற சில சாதனை குவியல்களை இந்த பகுதியில் பகவான் கூற இருக்கின்றார். அப்ப இந்த சாதனைகள் எல்லாம் யாருக்குனா, இந்த PhD ஸ்டூடெண்ட்னு சொல்றது போல ரொம்ப தூரம் பயணம் செய்து மனதை பக்குவப்படுத்தியவர்களுக்கு சில சாதனைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது அதை நாம் பார்ப்போம். 49வது ஸ்லோகத்தில் அசக்த புத்தி சர்வத்ர, சர்வத்ரன எல்லா இடங்களிலும் அசக்த புத்தி. அசக்த புத்தி என்றால் முழுமையான வைராக்கியத்தை அடைந்த மனதை உடையவன். சர்வத்ரனா நாம் அடைந்த பொருள்கள் இடத்தில், நாம் அடைந்த உறவுகள், பொருள்கள், பதவிகள் எல்லா இடத்திலும் எதெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கிறோமோ, ஏற்கனவே நம்மிடம் இருக்கின்றதோ அதில் மனதளவில் பற்றை விட்டவன். அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம், மைண்டில் அந்த பற்றை விட்டவன். ஜிதாத்மா, இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். இப்படிப்பட்டவன் தான் இப்படிப்பட்ட சாதனையில் ஈடுபட வேண்டும். முதல் குவாலிஃபிகேஷன் என்ன? எதெல்லாம் உன்னிடத்துல இருக்கோ அதில் அனைத்தையும் பற்றை விட்டவன். அது எப்படி தெரியுது எனக்கு எங்கிட்ட இருக்கிறதுல பற்று இருக்கா இல்லையான்னு? நம்ம ஜஸ்ட் கண்ணை மூடி ஒரு கற்பனை பண்ணணும். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்க, திருடிட்டு போறாங்கன்னா எப்படி மனநிலை இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்பும் போகாது அப்படின்னு நினைச்சிட்டு கற்பனை பண்ணால உண்மை தெரியாது. கண்டிப்பா போகாதுன்னு முடிவு பண்ணிட்டு சும்மா கற்பனை பண்றேன்னா உண்மை தெரியாது. நிஜமாலுமே இந்த நிமிஷத்துல இதை நான் இழந்தவன் ஆகின்றேன், மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் பற்று இருக்கா இல்லையா என்று. அடுத்தது வந்து விகதஸ் புருகக. விகதஸ் புருககன்னா எதையெல்லாம் நான் அடையவில்லையோ அதிலும் பற்றின்மையை அடைந்து, எதையெல்லாம் அடைஞ்சிருக்கிறனோ அதில் பற்றின்மை, எதெல்லாம் அடைவதற்கு ரெடியா இருக்கோ என்னால் அடைய இயலுமோ அதிலும் பற்றின்மையை அடைந்து. இதுதான் முழுமையான வைராக்கியம். இருக்கிறதுலையும் பற்றின்மை, இனி வரப்போவதிலும் பற்றின்மையை அடைந்து. இப்படி அடைந்த ஒருவன் இங்கு சொல்லப்பட்டுள்ள ஞானயோக சாதனைகளின் மூலமாக நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், மேலான மோக்ஷம் என்கின்ற பலனை. இங்க மோக்ஷத்துக்கு பகவான் கொடுக்கிற சொல் நைஷ்கர்மிய சித்தி. சித்தின்னா அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அடைதல். நைஷ்கர்மியம்னா செயலற்ற பூர்ணமான. மோக்ஷம் என்கின்ற பலனை சந்நியாசேன அதிகச்சதி, சந்நியாசத்தின் மூலம் அடைகின்றான். இந்த ஸ்லோக இன்ட்ரோடக்ஷன். இப்படிப்பட்ட சாதனைகளில் ஒருவன் மோக்ஷம் என்கின்ற பலனை சந்நியாசத்தின் மூலம் அடைகின்றான். இங்க சந்நியாசம் என்ற சொல்லினுடைய பொருள் வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்வதல்ல, நிவிருத்தி ரூப சாதனானி, விலகுதல் சொரூபமான சாதனைகள் மூலம். இனி சொல்ல போகின்ற சாதனைகளை மூலம் ஒருவன் அடைகின்றான். இங்க சந்நியாசம்ங்கிறது அது ஒரு ஆசிரமமாக இங்கு பகவான் சொல்லவில்லை, சாதனையாக கூறுகின்றான். சந்நியாசம் அல்லது தியாகத்தின் மூலமாக இங்கு குறிப்பிட இருக்கின்ற சாதனைகள் மூலமாக மோக்ஷத்தை அடைகின்றான். அப்ப இவன் வந்து இந்த மோக்ஷத்தினுடைய வாயில்ல கேட்ல நிக்கிறவன். சும்மா கொஞ்சம் ஸ்டெப்பு வச்சா மோக்ஷந்தான், என்னென்ன ஸ்டெப் அவன் வைக்கணும்? அடுத்த ஸ்லோகத்திலையும் பகவான் நான் இதை சொல்ல போகிறேன்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்கிறார். சித்திம் பிராப்தக, மன தூய்மையை அடைந்து முற்றிலும் பண்பட்டவன் எப்படி பிரம்மத்தை அடைகின்றான்? ஞானத்தினுடைய பராகாஷ்டா, ஞானத்தினுடைய எல்லை என்ன, அந்த எல்லையை எப்படி தொடுகின்றான் என்பதை சுருக்கமாக கூறப்போகின்றேன் என்று சொல்லி 51-54 வரை ஒரு லிஸ்ட் ஆஃப் சாதனையை சொல்றார். இந்த அனைத்து ஸ்லோகங்களும் மிக முக்கியமான ஸ்லோகங்கள். காரணம் என்னன்னா கடைசியில பகவானுக்கு இந்த சாதனைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா லாஸ்ட் கன்க்ளூடு பண்ணும் பொழுது என்ன சாதனை பகவானுடைய மனசுல வந்து இதை வெளிப்படுத்துகின்றார், எப்படி இதை சொல்கின்றார், சந்நியாச ரூபமான சாதனைகள், இதை வந்து சாதாரணவர்களால பின்பற்ற இயலாது, சித்தியை அடைந்தவர்கள் கர்மயோகம் உபாசனை போன்ற சாதனைகளினால் தன்னை தூய்மைப்படுத்தி இப்படிப்பட்ட வைராக்கியத்தை அடைந்தவர்கள் இந்த சாதனையின் மூலம் மோக்ஷம் என்ற பலனை அடைகின்றார்கள். அப்ப இந்த சாதனைகள் எல்லாம் ஞான யோகிக்கான சாதனைகள். என்னென்ன சொல்கின்றார்? 51வது ஸ்லோகம். புத்தியா விசுத்தயா யுக்தக, இங்கு நான்கு சாதனைகளை இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். புத்தியா விசுத்தயா யுக்தக, அவன் முதலில் புத்தியை தூய்மைப்படுத்துகின்றான். இந்த மன தூய்மைங்கிறது ஆசையை விடுறது, கோபத்தை விடுறது, பொறாமையை விடுறது, பொறுமையாக இருத்தல், இதெல்லாம் புத்தியை தூய்மைப்படுத்துதல் என்பது புத்தியிலுள்ள மோகத்தை நீக்குதல், புத்தியிலுள்ள தவறான எண்ணத்தை நீக்குதல். டெக்னிக்கலா சொல்லணும்னா புத்தியிலுள்ள அத்தியாசத்தை நீக்குதல். சத்திய பொருள் மீது மித்யா வஸ்துவை பார்த்து கொண்டுள்ளோம். புத்தியினுடைய சுத்தி என்றால் அந்த மித்யாவை நீக்கி சத்தியத்தை பார்த்தல், தோற்றத்தை நீக்கி ஆதாரத்தை பார்த்தல். இந்த சாதனையத்தான் ஸ்ரவண மனனம் என்று சொல்கின்றோம். சாஸ்திரத்தை கேட்டல், சாஸ்திரத்னா இங்க தத்துவ சாஸ்திரத்தை கேட்டல். பிறகு அந்த சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை என்ன சொல்கின்றது, பிறகு இந்த உலகத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்ட இருத்தல்ங்கிற தன்மை உடையது, இந்த உண்மையை அவன் உணர்கின்றான். அதான் புத்தி சுத்தி, அது முதல் சாதனை. அப்படின்னா முழுமையாக இவன் சாஸ்திரத்தில் தன்னை ஒப்படைக்கின்றான், ஸ்ரவணத்தை செய்கின்றான். டோட்டல் முழுமையாக கேட்டல், சிந்தித்தல், கான்டெம்ப்ளேஷன், தனக்குள்ளேயே சிந்தித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த உண்மையை உணர்கின்றான். அடுத்தது திருத்தியா ஆத்மானம் நியம் யச்ச. திருத்தியா ஆத்மானம் நியம் என்றால் தன்னுடைய மனதை முழுமையாக தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தவன். அவனுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருக்கார். நம்ம வந்து மனசு சொல்றத கேட்கல, அதன் இஷ்டத்துக்கு சிந்திக்குது, எதை சிந்திக்க வேண்டாம்னு சொல்றோமோ அதைத்தான் யோசிக்குது அப்படின்னு. இந்த உலகத்துல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் யாராவது மீது கொடுக்கணும்னா நம்ம நம்ம மனசுகிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கோம். யார் மீது நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம், நாம் நம் மனதிடம் தான் குறை சொல்லி கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நம்ம மனசே நமக்கு திருப்தியா நடந்துக்கல, நம்ம மனசுகிட்டேயே நமக்கு குறை இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய மனசை பற்றி, மற்றவர்களுடைய நடத்தையை பற்றி என்ன குறை சொல்வது. அப்படி இல்லாமல் தன்னுடைய மனதை நண்பன் ஆக்கியவன், தன்னுடைய மனசுல தனக்கு குறை இல்லை. இது மட்டும் வந்தா எவ்வளவு கான்ஃபிளிக்ட் நமக்கு இல்லாம போகும். அதான் திருப்தியா. இங்க திருப்திங்கிற வார்த்தை சென்ற வகுப்புல பார்த்தோம். உறுதி, உறுதியாக மனதை தன்வசப்படுத்தியவன். அதற்காக அவன் யோகி, பலவிதமான எக்ஸ்ட்ரா ஞானத்தை உடையவன் அல்ல, பொருள் அல்ல. மனது எந்த அளவுக்கு கட்டுப்பட்டா நம் மனம் மீதே நமக்கு கோபம் இதெல்லாம் வராதோ அந்த அளவுக்கு தன் மனதை கட்டுப்படுத்தியவன். இதத்தான் சமக என்று சொல்கின்றோம். அடுத்த மூன்றாவது சாதனை சப்தாதீன் விஷயம் தியக்துவா. நம்முடைய மனம் எப்படி உடல் வந்து உணவை கொடுப்பதன் மூலமா ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கோ, அதே போல மனமானது புலன்கள் வழியாக இன்பத்துக்கான பொருள்களை கொடுத்து கொடுத்து இந்த மனம் வந்து ஆரோக்கியமா இருக்கு, அதாவது நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு புலன்கள் வழியா பொருள்களை நம்ம எதுவும் கொடுக்கல அப்படின்னா மனம் ரொம்ப வயலண்டா மாறிடுது. ஆனா இவர்களுக்கு அந்த புலன் அடக்கமே ஆனந்தத்தை கொடுக்கின்றது. சப்தாதீன் விஷயான் தெக்துவான்னா இவர்களுக்கு புலன்கள் வழியாக, இந்திரியங்கள் வழியாக இன்பத்தை கொடுக்கணுங்கிற ஒரு டிமாண்ட் கிடையாது. தமக, இந்திரிய கட்டுப்பாட்டை அடைந்து. அப்ப புலன்கள் எல்லாம் ஒரு கருவியை போல எதை செய்யணும்னு சொல்லுதோ அதை செய்யும், எதை செய்ய வேண்டாம்னு இவன் முடிவு பண்றானோ அதை செய்யாது. அந்த நிலையை அடைந்து அடுத்து நான்காவது ராகத்வேஷோ வியுதஸ்யச. ராகத்வேஷத்தை நீக்கி. இந்த இடத்துல ராகத்வேஷம் என்றால் நம்ம ஒரு பொருளை வந்து வெளி தோற்றத்தில் விட்டுருவோம், அதை பார்க்க வேண்டாம், அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லி. ஏற்கனவே அந்த பொருளை அனுபவிச்சு மனதுல அந்த சம்ஸ்காரம் இருக்கு. அது சுவையாகலாம், அல்லது கேட்கறதாகலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சம்ஸ்காரம் வேல்யூ இருக்கே, அது அவ்வப்பொழுது நம்மை மனதுல தோன்றி இதுல சுகம் இருக்கிறது சுகம் இருக்கிறதுன்னு மைண்ட்ல சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும் பொழுது அந்த பொருள்கள் இடத்துல சுகம் அனுபவிச்சு பழகி இருக்கிறோம். அதனால இதுல இன்பம் இருக்கு இன்பம் இருக்குன்னு ஒரு வேல்யூ ஆழ்ந்த மனதுல பதிந்துள்ளது. அதை நீக்கி, அதை இவன் நீக்கி எப்படி நீக்குகின்றான், மீண்டும் சிந்தித்து சிந்தித்து அதுல வந்து சுகம் இல்லை என்று நீக்கி, ராகத்வேஷ பீஜத்தை நீக்கி. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் இங்க பகவான் வந்து இப்படிப்பட்டவன் சாஸ்திரத்தை கேட்டுட்டான், சந்தேகத்தை நீக்கிவிட்டான், மனதை தன் வசப்படுத்தி விட்டான், புலன்களையும் தன் வசப்படுத்தி விட்டான், சம்ஸ்காரமாக உள்ள ராகத்வேஷங்களை எல்லாம் இவன் அட்ரஸ் பண்ணிட்டான் அர்த்தம், அதையெல்லாம் வெளிப்படாமல் நீக்கிவிட்டான். இனி ஒரு சாதகன் செய்யக்கூடிய இறுதி சாதனை என்ன என்றால் சாஸ்திரத்துல நிதித்தியாசனம் என்று சொல்கின்றது. ஒரு சாதகனுடைய ஃபைனல் சாதனை நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனம் என்றால் அதுவும் ஒரு விதமான தியானம். மற்ற தியானங்கள் வந்து ஆத்ம ஞானத்தை அடையாததற்கு முன் செய்கின்ற தியானம். ஆத்ம ஞானத்தை நம்ம அடையல, அதற்கு முன்னாடி ஒரு மனம் செய்கின்ற எல்லா தியானத்தையும் உபாசனம் என்று சொல்றோம். இதுல விதவிதமான தியானம் இருக்கு, ஜபம், வேல்யூ மெடிடேஷன், எத்தனையோ இருக்கு. ஆத்ம ஞானத்தை ஒரு மனம் அடைந்ததற்கு பிறகு, தான் ஆத்மா அப்படிங்கிற அறிவை தெளிவாக அடைந்து, இந்த உலகம் வெறும் தோற்றம், இந்த உடல் வந்து நான் அல்ல என்ற அறிவை அடைந்து, இந்த ஆத்மாதான் பிரம்மன் என்ற மகா வாக்கியத்தை புரிந்து கொண்டதற்கு பிறகும் என்ன ஏற்படும் என்றால், இந்த மனதிற்கு புதிய ஒரு அறிவு வந்திருக்கு. ஆனா ஏற்கனவே மனம் பழைய அறிவோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. பழைய அறிவு என்னன்னா, இந்த உலகம் சத்தியம், இந்த உடல் ஆத்மா, ஈஸ்வரன் வேறு, நான் வேறுங்கிற பழைய அறிவோடு தான் மனம் வாழ்ந்துட்டு இருக்கு. புதிய அறிவு வந்தவுடனே இந்த புதிய அறிவுக்கு மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னா அதை செயல்படுத்த இந்த பழைய சம்ஸ்காரங்கள் தடையாக உள்ளது. அப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த சம்சாரியான பிஹேவியர், இந்த நான் உடல்னு நினைச்சு நம்முடைய பிஹேவியர் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ, அப்போ இந்த தியானம் என்னவென்றால் அந்த ஞானத்தை கொண்டு வந்து அந்த ஞானத்தை நினைவுபடுத்தி, என்ன சித்தத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முறை தான் அங்க இம்ப்ரெஷன் ஆயிருக்கு. எத்தனை ஜென்மங்களா நான் உடல்ங்கிற இம்ப்ரெஷன் சித்தத்துல இருக்கு, இந்த ஒன்று வந்து இவ்வளவையும் நீக்க முடியாது. ஆனா இந்த ஒன்றுக்கு சக்தி இருக்கு. இந்த நிதித்தியாசனம் என்றால் இந்த ஒரு அறிவை மீண்டும் முயற்சியுடன் எடுத்து அந்த பழைய துயரப்படுத்தும் எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதை ஞானத்தின் துணை கொண்டு நீக்குதல், அதுதான் நிதித்தியாசனம். மனதை அமைதிப்படுத்தி இப்ப கொஞ்ச நேரம் நான் வெறுக்க வேண்டாம்னு இருக்கிறது வேறு, ஆனா இந்த அறிவை கருவியாக பயன்படுத்தி இந்த சம்சார எண்ணங்களை நீக்குதல் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்துக்கு என்னென்ன சாதனைகள் துணை புரியும், இந்தந்த சாதனைகளுடன் நீ இருந்தாதான் நிதித்தியாசனம் செய்ய முடியும். அவைகளை பகவான் கூறுகின்றார். விவித்த தேச சேவி, விவித்த சேவி லக்வாசி யதவாங் காய மானசக. இங்க இரண்டாவது வரியில தியான யோக பரோ நித்தியம், தியான யோக பரமாக இருப்பவன். இங்க பரம்னா அல்டிமேட் அண்ட் முழுமையான சாதனை வந்து தியான யோகம். இங்க தியான யோகம்னு பகவான் சொல்வது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்ற தியான யோகத்தில் இருப்பவன். இவன் என்னென்ன மற்ற டிசிப்ளின்ல இருந்தா இந்த நிதித்தியாசனம் பண்ண முடியும்? விவிக்த சேவி, இவன் தன்னை தனிமைப்படுத்தி கொள்கின்றான். இப்ப தனிமைங்கிற சாதனையை குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த தனிமையில இருக்கும் பொழுதுதான் புதிதாக போன ஞானம் தடையில்லாமல் மேல வரும். பிறகு ஞான நிஷ்டை அடைந்தவுடன் அவன் தனிமையில இருந்தாலும் சரி, மக்கள் கூட்டத்துல இருந்தாலும் சரி, பொறுப்புல இருந்தாலும் சரி, அந்த ஞானம் வந்து ரெடியா இருக்கும். ஆகவே அதற்கு முன்னாடி விவித்த சேவி, தனிமையை எடுத்து கொள்பவன். இந்த தனிமையை எடுத்துக்கொண்டா ஆக்சுவலி என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, நம்ம புலன்கள் எல்லாம் வெளி உலகத்தை பார்த்துட்டு இருக்கும், மனம் எல்லாம் வெளி விஷயத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கும். அதிலெல்லாம் விலகி தனிமையானவுடன் மனம் மனதையே பார்க்க ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் உடம்ப பார்க்கும், சூழ்நிலைய பார்க்கும், எவ்வளவு நேரம் தான் சிவரை பார்க்க முடியும், அப்ப கண்ணையும் மூடிடுறான். அப்ப மனம் மனதையே பார்க்கும். ஞானம் இல்லாமல் ஒருவன் தியானம் செய்தால் அந்த மனம் அந்த மனதில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் பார்க்கும். அது ஒரு விதத்துல உதவியா இருக்கும். உடனே அந்த குறைபாடுகளை கண்டுபிடிச்சு நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். மனதுல குறை இருந்தால், ஏன்னா ஞானமும் இல்லை, மனதுல பலஹீனங்கள் இருக்கும், இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நான் இங்க இருக்கேன், எந்த குணத்துல அதிகமா இருக்கேன், சத்துவத்தில் இருக்கிறனா, ரஜஸில் இருக்கிறனா, தமசில் இருக்கிறனா என்று. ஒரு கால் அந்த மனதுக்குள் ஞானம் இருந்தால், புதிதா ஒரு ஞானம் வந்திருக்குன்னு சொன்னா உடனே மனம் அதை பார்க்கும். நம்ம வீட்டில் புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம்னா, அது கார் ஆகலாம் அல்லது ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆகலாம், கொஞ்ச நாள் நம்ம ஏரியாவும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, போய் போய் அதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன, புதுசா வாங்கியிருக்கிறோம்ல. அப்படி எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்தா நம்ம ஏரியாம அடிக்கடி அதை போய் போய் பார்க்கிறோமோ, அதே போல புதிய ஒரு அறிவு நமக்குள்ள வந்து விட்டால், தனிமை என்ற ஒன்று நமக்கு கிடைத்தால், இயற்கையா மனசு என்ன பண்ணும், அந்த அறிவுக்கே போய் போய் பார்க்கும். அந்த புதிதா அந்த அறிவையே பார்த்துட்டு இருக்கு. அதே போல புதிதா ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்துட்டா முழு அட்டென்ஷன் அதுக்கு தான் கொடுப்போம். அப்படி புதிதாக வந்த அறிவை மீண்டும் மீண்டும் நம்ம மனசு பார்க்கணும்னா, அப்ப அந்த மனதிற்கு தனிமையை கொடுக்க வேண்டும். அப்படி தனிமையை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எரியாம நேச்சுரலா இது நடக்கும். இப்ப சில பேர் வந்து தனிமையில என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம், அல்லது தனிமையில என்ன செய்யணும்னு ஒரு சந்தேகம். ஒன்னும் செய்ய வேண்டாம், தனிமையா இருந்தாவே போதும், அது என்ன செய்யணுமோ அது அது செஞ்சுக்கும். ஞானம் இல்லாமல் தனிமையில் இருந்தால் நம்முடைய பலம் பலஹீனங்களை கண்டு கொள்ளலாம். ஞானத்துடன் தனிமையில் இருந்தால் அந்த ஞானத்தில் கவனம் செலுத்தப்படும், அந்த ஞானம் நிஷ்டை அடையும். அதனால நான் ஞானம் இருக்கோ இல்லையோ, இங்க பகவான் ஞானத்துக்கு அப்புறம்தான் தனிமையில போக சொல்லியிருக்காரு, அது வருத்து நான் போறேன்னு சொல்லக்கூடாது. ஞானத்துக்கு முன்னாடி தனிமையில சென்றால் நம்முடைய மனதில் உள்ள பலஹீனங்கள் கண்டுபிடிக்கப்படும். தனிமையிலேயே இருந்துட்டா என்ன ஆகும்னா, கண்டுபிடிச்சிட்டு பலஹீனத்தோட தான் இருப்போம். அப்போ அஞ்ஞான காலத்துல என்ன பண்ணணும், பார்ட் டைம்னு சொல்ற மாதிரி கொஞ்ச காலம் தனிமையில இருந்து நம்முடைய பல பலஹீனங்களை கண்டுபிடிச்சிட்டு பிறகு தனிமையை விட்டுட்டு வெளியே வரணும். சாதனை பண்ணி அந்த பலத்தை பலப்படுத்தி பலஹீனத்தை நீக்கணும். ஆனா ஞானத்துக்கு பிறகு நம்ம தனிமையில இருந்தோம் அப்படின்னா, நம்ம எரியாமல் அந்த ஞானத்தையே நினைத்து கொண்டிருப்போம். அப்போ உள்ள இருக்கிற சம்ஸ்காரங்கள், உள்ளிருக்கின்ற அந்த பகை எண்ணங்கள் எல்லாம் வெளிவரும். அதை ஞானத்தின் மூலமாக நீக்குவோம். இப்ப தனிமையில போய் தியானம் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த கட்டுப்பாடு என்ன, லக்வாசி. லக்வாசி என்றால் குறைவாக உணவை எடுத்து கொள்பவன். இது ஆறாவது அத்தியாயத்துல பகவான் கூறிய கருத்து தான். தியானம் என்று ஒன்று சித்திக்க வேண்டும் என்றால் உணவு, உறக்கம், செயல்கள் இதெல்லாம் மிதமாக அளவாக இருக்க வேண்டும். அதிக உணவை எடுத்துக்கொண்டு, அதிக உழைப்பை எடுத்துக்கொண்டு, அதிகமாக உறங்கிக் கொண்டோ அதிகமாக விழித்து கொண்டோ இருப்பவனால் தியானம் செய்ய முடியாது. அப்போ ஒரு 15 நிமிடம் 1 மணி நேரம் தியானம் நம்ம பண்றதனுடைய குவாலிட்டி வந்து அந்த 23 மணி நேரம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ரிஃப்ளெக்ஷன். அப்ப வாழ்க்கை பேலன்ஸ்டா இருந்தா தான் நம்மால தியானம்ங்கிற சாதனையை செய்ய முடியும். அதை ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறார் லகுவாசி. லகு ஆசி என்றால் இங்க லகு என்றால் ஜீரணிக்க கூடிய உணவை அளவாக உண்பவன். ஒரு 8 பரோட்டா சாப்பிட்டு போய் தியானம் பண்ண என்ன ஆகும்னா தியானம் நம்மால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எனர்ஜி எல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கே போயிடும். தியானம் பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். ஆகவே எளிதில் ஜீரணிக்க கூடிய அளவான உணவை எடுத்துக்கொண்டு யதவாக்காயமானசக உடல் மனம் வாக் இதை கட்டுப்படுத்தி. இப்ப அந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றும் பிச்சுட்டு போகும். வாக்கு ஒரு இடத்துல போகும், பேசணும்னு தோணும், பிறகு மனசு மேலும் ஒரு வயலண்டா எங்காவது போகலாம். இப்போ உடல் வாக் மனம் இதை கட்டுப்படுத்தி தியான யோக பரோ நித்தியம் தியான யோகத்தை முழு சாதனையாக கொண்டவன் வைராக்கியம் சமுபாசிரிதக பழைய சம்ஸ்காரங்கள் திடீரென வரலாம். ஏன்னா நம்ம அமைதியா இருக்கும் பொழுது சித்தம் வந்து ரெடியா இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது சித்தம் பின்தள்ளப்படுகிறது. சித்தம்னா மெமரி பதிவுகள். இங்க தியானத்துல வந்து சித்தம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருக்கும். இந்த மெமரி இந்த ரேம் எல்லாம் சொல்றமே அதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த நேரத்துல நாம் வைராகியங்கிற குணத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு, பிறகு அடுத்த ஸ்லோகத்துல பகவான் வந்து இந்த மாதிரி தனிமையில் இருந்து தியானம் செய்தால் சில நெகட்டிவ் டெண்டன்சி எல்லாம் வரும், அதையும் நாம் நீக்க வேண்டும். அதுல சில லிஸ்ட சொல்றார் பகவான். அகங்காரம் பலம் தர்ப்பம். நான் ஒரு தியான யோகிங்கிற ஒரு அகங்காரம், இவ்வளவு சாதகனாக நான் இருக்கின்றேங்கிற கர்வம், பலம் மனோபலம், பிறகு வந்து தர்ப்பம்னு அரகன்ஸ், இதையெல்லாம் குரோதம் காமம் மம நிர்மமக அதாவது கோபம் நமக்கு வரலாம், பிறகு ஆசைகள் வரலாம். இப்படிப்பட்ட தீய குணங்கள் வரும் பொழுது இதையெல்லாம் நீக்கி சாந்தக மனதை அமைதிப்படுத்தியவன், நிர்மமக மமகாரத்தை விட்டவன் அகங்காரத்தை விட்டவன், பிரம்ம பூயாய கல்பதே இவன் பிரம்மனாக இருக்க தகுதியை அடைகின்றான். இப்ப லாஸ்ட் சாதனை வந்து நிதித்தியாசனம்ங்கிற சாதனையின் மூலம் சற்று தனிமைப்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட டிசிப்ளினுடன் இவன் பிரம்ம சொரூபனாக இருக்க ஃபிட் அப்படின்னு சொல்றார். கல்பதேனா ஹீஸ் ரெடி. அப்படிப்பட்ட பலனை அடைகின்றான். சுருக்கமா சொன்னா ஞான நிஷ்டையை அடைகின்றான், ஞானத்தில் நிலை பெறுகின்றான். அப்படி நிலை பெற்ற பின் அவனை பொறுத்த வரைக்கும் 1000 பேர்த்தோட இருப்பதும் தனிமையில் இருப்பது ஒன்றுதான். அதற்கு முன்னாடி வேற்றுமை உண்டு, அதற்கு பிறகு இல்லை. பிறகு எப்படிப்பட்ட பலனை அடைகின்றான்? அடுத்த ஸ்லோகத்தில் ஞான பலன் ஜீவன் முக்தியை பகவான் வர்ணிக்கின்றார். பிரம்ம பூத பிரசன்னாத்மா, பிரம்மனாகவே இருக்கின்ற ஜீவத்துவத்தை விட்டு பிரம்மஸ்வரூபமாக இருப்பவன் பிரசன்னாத்மா, மன நிறைவை மன அமைதியை அடைந்தவன், ந சோச்சதி ந காங்க்ஷதி அவன் எதை குறித்தும் சோகப்படுவதில்லை, எதை குறித்தும் ஆசைப்படுவதும் இல்லை. சம சர்வேஷு பூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற என்னிடத்தில் மத் பக்தி பராம் லபதே என்னிடத்தில் முழுமையான அன்பை பக்தியை அடைகின்றான். அதாவது அவனுடைய லவ் பக்தி அன்பு டோட்டலா என்னிடத்தில் மூழ்கின்றது. என்னிடத்தில் வைக்கப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த விதமான சாதனை, ஞான யோக சாதனை செய்பவன் இப்படிப்பட்ட சாதனைகளை மேற்கொண்டு அவன் மோட்சத்தை அடைகின்றான். அந்த மோட்சம்னு சொல்லும் பொழுது பகவான் என்ன சொல்லிட்டாரு, அவனுடைய முழு அன்பு முழுமையாக பிளவுபடாமல் என் மீது, பிரம்மத்தின் மீது, ஆத்மாவின் மீது வைக்கின்றான் என்று முடிவுரை செய்கின்றார். பிறகு வந்து அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த தலைப்புக்கு பகவான் போறார். அது வந்து 55வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 62வது ஸ்லோகம் வரை, 55லிருந்து 62 வரை பகவான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பக்தி. பக்தி என்ற ஒரு கருத்தை எடுத்துக் கொள்கின்றார். இதுதான் பகவான் செய்கின்ற லாஸ்ட் சம்மர். இதுக்கப்புறம் பகவான் வந்து ஒரு கன்க்ளூடு பண்ணி கீதா சாஸ்திரத்தின் பெருமையை சொல்லி கதை வந்து முடிய உள்ளது. இப்ப பகவான் சம்மரைஸ் பண்ணிட்டு வர்றதுல கடைசி டாபிக் வந்து பக்தி. அந்த பக்தியை இப்பொழுது பகவான் பேச ஆரம்பிக்கின்றார். ஏன் இந்த டாபிக்கை பகவான் எடுக்கிறார்னா, இந்த ஞானியானவன் பக்தியை அடைகின்றான்னு சொல்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா, இந்த பக்தியை இரண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று வந்து சாதனா ரூபமான பக்தி, இனி ஒன்று சாத்திய ரூபமான பக்தி. சில சமயங்கள்ல சாதனையும் சாத்தியமும் ஒன்றாகத்தான் இருக்கும். அது எப்படி ஒன்றா இருக்க முடியும்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சாதனை என்னன்னா, சாதனை என்னன்னா பணம, பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கி பணத்தை போடுறோம். சாத்தியம் என்னன்னா பணம்தான், பணத்தை போட்டு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். இப்ப சாதனையும் சாத்தியம் ஒன்று தான், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், பிறகு அதே தான் ரிட்டர்னா நம்ம எடுக்கிறோம். அப்படி இங்க சாதனா ரூப பக்தி என்பது பிளவுபட்ட பக்தி, டிவைடட் லவ். அதை சாதனையா போட்டு அன்டிவைடட் லவ் சாத்தியமா எடுக்கிறோம், பிளவுபடாத அன்பை சாத்தியமா எடுக்கிறோம். சென்ற ஸ்லோகத்துல பகவான் என்ன சொன்னார், இப்படிப்பட்ட சாதகன் பிளவுபடாத பக்தியை அடைகின்றான். உடனே அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அப்போ பிளவுபடுகின்ற பக்தி சாதனை ஆகிறதுன்னு சொல்லி பக்தியை ஆரம்பிக்கின்றார். இப்ப நம்ம பக்தியை இப்ப எப்படி பார்க்க போகின்றோம், நம்ம வந்து நம்மையத்தான் உண்மையிலேயே நேசிக்கிறோம். இரண்டாவதா நம்ம மனசுல எது லட்சியம்னு தோன்றுதோ அதை நேசிக்கிறோம். மூன்றாவதா அதற்கு துணை செய்கின்ற சாதனையை நேசிக்கின்றோம். என்னை நேசித்து நான் விரும்புகின்ற பொருளையோ மனிதரையோ நேசித்து அதற்கு துணை புரிகின்ற சாதனையை மூன்றாவது இடத்துல நேசிக்கிறேன். பொதுவா பகவானை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம், மூன்றாவது இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். நான் ஏதோ ஒன்ன விரும்புறேன், அதுக்கு பக்தி, இறைவன் வழிபாடு, பிரேயர், இதெல்லாம் காரணமாகிறது. அப்ப என்ன விரும்பி நான் அடையிற லட்சியத்தை விரும்பி மீதி இருக்கிற அன்பை எடுத்துத்தான் பகவானிடத்துல நான் வைக்கிறேன். இப்படி ஸ்டார்ட் பண்றது தான் பக்தி. பிறகு முடிவு என்னன்னா, லட்சியமும் ஈஸ்வரன், அதை அடைகின்ற நானும் ஈஸ்வரன், சாதனையும் ஈஸ்வரன், அந்த டிவிஷனே இல்லாம பக்தி பிளவுபடாத நிலைதான் மோக்ஷம். இவ்விதம் இங்க பக்திய பகவான் ஆரம்பிக்கின்றார். பிறகு முதல் 6 அத்தியாயங்கள்ல பகவான் என்ன செய்திருந்தார், ஜீவனை பற்றி பேசும் பொழுது உன்னுடைய அனைத்து ஆன்மீக வளர்ச்சிக்கும் நீதான் பொறுப்பு, உத்தரேத் ஆத்மநாத்மானம், உன்னை நீதான் உயர்த்திக்கணும்னெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். பிறகு 7வது அத்தியாயத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்தார், மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயையை அவ்வளவு சுலபமாக கடக்க முடியாது, நீ என்னை சரணடைந்தால்தான் அதை கடக்க இயலும், இது அவ்வளவு சுலபமானது அல்ல, ஆகவே நீ சரண்டர் பண்ணணும், என் மீது பக்தி செலுத்தணும், உன்னுடைய அன்புங்கிற உணர்வெல்லாம் என்னிடத்துல கொடுத்து என்னுடைய அனுகிரகத்தினாலதான் நீ இந்த இலக்கை அடைய முடியும்னு சொல்லிக் கொண்டே வருகின்றார். இப்ப இந்த பகுதியில பகவான் என்ன செய்ய போகின்றார், அர்ஜுனா என்னுடைய அனுகிரகத்தினால் ஈஸ்வரனுடைய இறைவனுடைய அருளினால்தான் ஒருவன் இறைவனுடைய மாயையை கடக்க முடியும். இது வந்து நம்ம உணரணும். இந்த அகங்கார பலத்தினால நான் அடைய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற சிலதை வேணா அடையலாம், ஆனா இப்படிப்பட்ட மன தூய்மையை அல்லது ஞானத்தை ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால மட்டும் அடைய முடியும் என்று உணர வேண்டும்னு சொல்லி அத பகவான் சொல்ல போறார். பிறகு பக்தி எப்படி செய்ய வேண்டும், மனதுல வந்து நான் ஆக்குப்பை ஆகணும்னு சொல்ல போறார். பொதுவா எந்த பொருள் மீது நமக்கு அன்பு இருக்கிறதோ அந்த பொருள் சுலபமாக நம்முடைய மனதில் தங்கும். ஒரு பொருளை மனசுல தங்க வைக்கணும்னா கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணி யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டாம். அது மீது ஒரு லவ் அன்பை டெவலப் பண்ணிட்டோம்னா நேச்சுரலா அது நமக்குள்ள தங்கும். அப்ப இங்க பகவான் சொல்றார், உன்னுடைய அன்பை எடுத்து என்னிடத்தில் வை, உனக்குள் நான் வந்து விடுகின்றேன், பிறகு என்னிடத்தில் பிரார்த்தனை செய், என்னுடைய அனுகிரகத்தை நீ பெற்று நீ உய்வாய் என்று பக்திய சொல்ல போற. அப்படியே சொல்லும் பொழுது எச்சரிக்கையும் விட போகின்றார். ஹே அர்ஜுனா, நீ வந்து யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றது உன்னை நீ புரிந்து கொள்ளாமல், உனக்குள் இருக்கிற க்ஷத்திரிய தர்மத்தை புரிந்து கொள்ளாமத்தான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்ற என்று எச்சரிக்கையும் விடுத்து பிறகு இந்த தலைப்பை பகவான் நிறைவு செய்ய போகின்றார். இப்ப நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது பக்தி. அந்த பக்தியை எப்படி ஆரம்பிக்கின்றார், பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தி என்ற சாதனையில தான் ஒருவன் என்னை அறிகின்றான், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய சொரூபம் என்ன, இதெல்லாம் பக்தியினால தான் அடைய முடியும். இதை ஒரு சிறிய லாஜிக்ல பார்த்திடலாம். ஒருத்தர் மீது நமக்கு அன்பு இருந்தாதான் அவரை பற்றி என்கொயரி பண்ணுவோம், யாரு என்ன அப்படின்னு கேட்போம். ஒருவர் மீது நமக்கு அன்பே இல்லை என்றால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற சிறிதளவு முயற்சி பண்ண மாட்டோம். அப்ப அன்பும் ஞானமும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. ஒருத்தர் மீது ஒரு அட்ராக்ஷன், ஒரு அன்பு வர வர அதனுடைய எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க விரும்புவோம். இது மனிதளாகலாம் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகலாம். எத்தனையோ ஆப்ஜெக்டை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்கிறோம். எந்த பொருள் மீது ஒரு அன்பு வருதோ ஒரு அட்டாச்மெண்ட் வருதோ உடனே அதை போய் நெட்ல பார்ப்போம், அதனுடைய டீட்டெயில் என்ன, அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். அப்படி பகவான் மீது அன்பு வந்தால், இப்பெல்லாம் அந்த வார்த்தை தான் சொல்லணும், ஒரு செல்போன்ல ஸ்பெசிபிகேஷன் பார்க்கறது போல, பகவான் மீது அன்பு வந்தால் பகவானோட ஸ்பெசிபிகேஷனை பார்க்க ஆரம்பிப்போம். நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்க, உங்களிடத்துல என்ன வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதைத்தான் ஆரம்பிக்கின்றார், என் மீது பக்தி இருந்தால் தான் நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்து புரிந்து கொள்வாய். இப்படி ஆரம்பிக்கின்றார். நாளை நாம் தொடர்வோம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.